நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் உடையார் கோயில் குணா அவர்களே.
வணக்கம் ஐயா.
உலக திருக்குறள் மூன்றாவது மாநாடு நடைபெற இருக்கின்றது. அந்த மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்ன என்று கூறுங்களேன்.
இதுக்கு நடைபெறுவதற்கு அடிப்படை ஒரு முன்னோட்டமான காரணம், கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பாக 23/11/2003 கன்னியாகுமரியில ஒரு நடைப்பயணம் தொடங்குறோம். அந்த நடைப்பயணம் கிட்டத்தட்ட 47 நாட்கள் தொடர்ந்து நடைப்பயணமா வந்து சென்னை வரைக்கும் வந்து சேர்ந்து அப்போதைய ஆளுநர்கிட்ட திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும், தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையினுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் அடுத்தடுத்து இந்த பணிகளை ஒரு ஆர்ப்பாட்டமாகவும் மைசூர் தமிழ்ச்சங்கம், அந்தமான் தமிழ்ச்சங்கம், கன்னியாகுமரி, பெங்களூர் தமிழ்ச்சங்கம், அதை இல்லாமல் வெளிநாடுகளில் மலேசியாவில் 2 முறை, அடுத்தது மலையா பல்கலைக்கழகத்தில் 1 முறை, இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1 முறை, சென்னை உலக தமிழராட்சி நிறுவனத்தில் 1 முறை, இந்த உலக திருக்குறள் சம்பந்தமான பன்னாட்டு கருத்தரங்கத்தில் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்களாம் ஆய்வு கற்றை வழங்கக்கூடிய இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறோம். இது எங்களுடைய 17 ஆண்டுகால பணியா. இதனுடைய முட்டாய்ப்பாக இப்பொழுது உலக திருக்குறள் 3வது மாநாட்டை தஞ்சாவூர்ல நடத்துகிறோம். அதுக்கு அடிப்படை காரணம், யுனெஸ்கோ நிறுவனம் வந்து திருக்குறளை உலக பொதுமறையாக அறிவிக்கணும், அதுக்கான முழுமையான அங்கீகாரமும் இந்த திருக்குறளுக்கு மட்டும்தான் உலகிலேயே இருக்கு, உலகிலேயே அந்த தமிழ் இலக்கியத்துக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதான் எங்களோட கோரிக்கை. அதுதான் அடிப்படை காரணம் அந்த மாநாட்டுக்கு.
நீங்கள் அந்த நோக்கத்திற்காக இந்த திருக்குறள் மாநாட்டை நடத்துவதாக கூறுகின்றீர்கள். அந்த திருக்குறளை அவர்கள் அப்படி அறிவிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா?
முழு நம்பிக்கை முழுமையாக இருக்கின்றதையா? எங்களை அல்லாமல், எங்களுடைய பணிகளை அல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்கள், தமிழ் சான்றோர்கள் இந்த பணியை அவங்க அவங்க வகையில முன்னெடுக்கிறாங்க. அவரவர்களுக்கு எந்த வழிகளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்தந்த வகையில இந்த பணிகளை முன்னெடுக்கிறாங்க. அதனால இந்த பணி வந்து கண்டிப்பா உலக பொதுமறையா யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிக்கிறதுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு ஐயா. அதனுடைய காலம் வந்து விரைவா நெருங்கிக்கிட்டு இருக்கு.
இதற்கு தமிழக அரசின் ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றதா, அல்லது தமிழக அரசு எப்படியான ஒத்துழைப்பினை உங்களுக்கு வழங்குகின்றார்கள்?
தமிழக அரசை பொறுத்தவரைக்கு இந்த முயற்சிக்கு உறுதுணையா இருக்கிறாங்க என்ற கருத்துல மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது முதல்ல திருக்குறளை தேசிய நூலாக, இந்தியாவுடைய ஒரு தேசிய நூலாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புனாங்க. அது சில காரணங்களால மத்திய அரசு அதை நடைமுறைப்படுத்தல. இங்கே வந்து இந்தியாவில் பல மொழிகள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால மத்திய அரசு பல்வேறு காரணங்களை சொல்லி அதை தட்டி கழித்தாலும் கூட, உலகம் என்று பார்க்கின்ற பொழுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு அங்கீகாரம், எல்லா நாட்டிலையுமே குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் கூட மிக சிறப்பான ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் யுனெஸ்கோ நிறுவனம் இதை அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே அந்த துறை அலுவலர்கள் உட்பட இந்த கருத்தரங்கத்திலே சென்னை டெல்லியில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தை கூட அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு இதுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு இருக்கு, இந்திய அரசு தான் ஒத்துழைப்பு இல்லை, அதுதான் ஒரு பின்னடைவு.
அதற்கு என்ன காரணம், இந்திய அரசு ஏன் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று கருதுகின்றீர்கள்?
குறிப்பாக இந்திய அரசுக்கு என்று ஒரு தேசிய விலங்கு இருக்கு, தேசிய மரம் இருக்கு, தேசிய நதி இருக்கு, தேசிய கொடி இருக்கு, அதே போல ஒரு தேசிய நூல் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த சாதியையும் எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு வேற்றுமையையும் குறிப்பிடாத ஒரே இலக்கியம், ஒரு மொழியை கூட சொல்லாது. அது தமிழ் மொழியில் படைக்கப்பட்டாலும் கூட தமிழ்ங்கிற வார்த்தை அந்த இலக்கியத்தில் கிடையாது, மொழி பிரிவினை கூட கிடையாது. ஆனால் அவங்க இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பல மொழிகளால் கட்டமைக்கப்பட்ட, பல மொழி மாநிலங்களை கட்டமைக்கப்பட்ட மாநிலங்கள் அடங்கிய நாடு தான் இந்தியா. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மொழியை சேர்ந்த ஒரு நூலை ஒரு தேசிய நூல் என்று அறிவித்தால் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மொழிக்காரர்கள் அவர்களுடைய புலவர்களுடைய படைப்புகளை முன்னெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிலையை உருவாக்கிடக்கூடாது. மக்களாட்சி நாடு அப்படிங்கும்போது இதுதான் ஒரு பின்னடைவு, வாக்குங்கிற பிரச்சனை வந்துடும். அது ஒரு தமிழ் மொழிக்காக அங்கீகாரம் கொடுத்தானா தமிழர்கள் ஆதரவு மட்டும் கிடைக்கும் அப்படியான ஒரு சூழல் இருக்கிறதுனால இது ஒரு பெரிய அளவில் ஒரு பின்னடைவா இருக்கு. இது எல்லாரும் ஒரு ஒருமித்த கருத்தா, எல்லா மாநில மக்களும் ஒருமித்த கருத்தா ஏற்றுக்கொண்டால்தான் இது வந்து திருக்குறள் வந்து முதல்ல இந்தியாவில் தேசிய நூலாக வரும். அது உலக பொதுமறையாக அறிவிக்கப்படுவது ஒரு பெரிய விஷயம் கூட இல்லை. ஆனா இந்தியாவோட தேசிய நூலை அறிவிக்கிறது தான் அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் கருதுவோம் ஐயா. ஆனா அதுக்கான காலச்சூழல் எப்படி கணியுங்கிறது எங்களுக்கு தெரியல. தனிப்பட்ட முறையில என்னோட கருத்தை சொல்ல போனா இந்தியாவுடைய உயர்ந்த அதிகாரம் பிரதமருக்கு தான் இருக்கு, ஜனாதிபதியோட பிரதமருக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு பிரதமருங்கிற ஒரு பதவியை தமிழர் அடைந்தால் இந்த திருக்குறள் தேசிய நூலை அறிவிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கும்னு நான் தனிப்பட்ட முறையில கருதுனேன் ஐயா.
ஆனால் நீங்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அங்கே ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த முயற்சியை நீங்கள் எடுத்திருந்தால் ஒருவேளை அதற்கு ஆதரவு அதிகம் இருந்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா?
இல்லையா, நாங்கள் வந்து எங்களுடைய குழுவினர்கள் சார்பாக அப்துல் கலாம் ஐயாவை நேரடியாகவே சந்தித்தோம். அது பதிவிலெல்லாம் வந்தது. நேராகவே சந்தித்து நீங்கள் இந்த தளத்தில் இருக்கும் பொழுதே இந்த திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்றது அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து பேசணும். அவர் அப்போ வந்து அவரோட முழுமையாக அவரை அதை தெளிவுபடுத்த முடியல. ஏன்னா அந்த அரசியல் நெருக்கடி, இங்கே வந்து ஒரு எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க ஜனாதிபதி ஆகும்போது அவங்க பதவிக்காலம் முடியறதுல எதிர்கட்சிக்காரவங்க ஆளுங்கட்சியாக வர்றாங்க. இப்படியான சூழல்லாம் இருக்கும்போது அவர் அன்னைக்கு இருந்து அந்த அரசுக்கிட்ட அவரால் சொல்ல முடியலை. குறிப்பாக ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ் வந்து 2000 ஆண்டுகள் தொன்மையான மொழிங்கிறதுக்கு தான் செம்மொழியை அறிவிக்க சொன்னோம். ஆனால் 2000 ஆண்டு கால தமிழ் மொழிக்கு செம்மொழியை அறிவித்தா பிற மொழிகாரங்க வந்து நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்லி உடனே 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மொழிக்கும் செம்மொழியாக கொடுக்கலான்னு சொல்லி தமிழினுடைய தகுதிய ஆண்டுகளை குறைத்து மதிப்பிட்டு கன்னடம் தெலுங்குக்கெல்லாம் செம்மொழிங்கிற அங்கீகாரத்தை இந்திய அரசு கொடுத்து ஒரு தமிழ் மொழிக்கு ஒரு பின்னடைவோட ஏற்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை திருக்குறளுக்கும் ஏற்பட்டக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்கள் அரசுக்கு எதிரான போராட்டங்களோ அரசுக்கு எதிரான கருத்துக்களோ பரிமாறாமல் இப்படி கருத்தரங்குகள் வழியாக செயலாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஐயா.
மாநாட்டிலே 133 ஆர்வலர்களுக்கு திருக்குறள் விருது வழங்க இருக்கின்றீர்கள். அதோடு 1330 திருக்குறள் பதாதைகளை நிறுவப்போகின்றீர்கள். அதே நேரம் 1330 திருவள்ளுவர் உருவமிட்ட குழந்தைகளை எல்லாம் அணிவகிக்க வைக்கின்றீர்கள். அதில் பார்க்கும்போது அதிலே 2 திருவள்ளுவர் சிலைகளை வழங்க இருப்பதாக கூறியிருக்கின்றீர்கள். அது என்னவென்று கூறுங்களேன், என்ன 2 திருவள்ளுவர் சிலைகளை யாருக்கு வழங்கப் போகின்றீர்கள்?
எங்களுடைய இந்த மாநாட்டை முன்னெடுக்கின்ற தமிழ்தாய் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பின் சார்பாக இதுவரை 11 திருவள்ளுவர் சிலைகளை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறோம். மொரிஷியஸ் நாட்டிற்கு, அந்தமான் தீவிற்கு, மலேசியாவிற்கு, இலங்கைக்கு என்று இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களுக்கு உட்பட 11 திருவள்ளுவர் சிலைகளை இதுவரைக்கும் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அடுத்து இந்த மாநாட்டில் வெளியே வர இருக்கின்ற அந்த 12வது திருவள்ளுவர் சிலை மற்றும் 13வது 2 திருவள்ளுவர் சிலையையே மெல்போர்ன் தமிழ்ச்சங்கத்திற்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றோம். இந்த 2 திருவள்ளுவர் சிலையும் இந்த மாநாட்டு முகப்பிலே அலங்கரிக்கப்பட்டு நிறுவுவதற்கு முன்பாக ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஊர்வலமாக மேலதாளம் மூலம் எடுத்து சென்று அந்த நிறுவனத்திலேயே அந்த மாநாட்டிலே 3 நாட்களும் நிறுவி மாநாட்டிற்கு பின்னர் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்க இருக்கின்றோம். 1 திருவள்ளுவர் சிலை மெல்போர்ன் தமிழ்ச்சங்கத்திற்கு என்று உறுதி செய்யப்பட்டாலும் 2வது திருவள்ளுவர் சிலையை தமிழ்நாடு அரசினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அல்லது நீதிமன்றம் அல்லது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஏதேனும் ஒன்றில் நிறுவுவதற்காக அரசுக்கு அனுமதி கோரி கடிதம் கொடுத்திருக்கின்றோம் ஐயா.
மிகவும் நன்றி ஐயா. உங்களுடைய இந்த தமிழ் பணி சிறப்பாக அமைய வாழ்த்துவதோடு உங்களுடைய இந்த உலக திருக்குறள் 3வது மாநாடு மிகவும் வெற்றிகரமாக அமைய SBS தமிழ் ஒளிபரப்பின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி.
நன்றி ஐயா. ஆஸ்திரேலியா தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும் ஐயா.
வணக்கம் திரு நடேசன் சுந்தரேசன்.
வணக்கம் பிரபா.
உலக திருக்குறள் 3வது மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதிலே மெல்பர்ன் தமிழ்ச்சங்கமும் அவர்களுடன் இணைந்து இந்த விழாவினை நடத்துகின்றது. அந்த வகையிலே மெல்பர்ன் தமிழ்ச்சங்கத்தின் பங்கு என்ன என்று கூறுங்களேன்.
மெல்பர்ன் தமிழ்ச்சங்கம் இந்த விழாவின் இணைந்து நடத்துகின்றது. முதலிலே அனுசரணையாக இருந்தது, பின்பதை விரிவடைந்து இணைந்து நாங்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு அரசாங்கத்துடனும் இந்த உடையார்பேட்டு கோவில் குணா அவருடைய அமைப்பான ஐக்கிய அறக்கட்டளையுடன் இணைந்து செய்கின்றோம். இவற்றுக்கு நாங்கள் ஒரு நிதி உதவிக்கு மேலாக கொரோனா காலமாக இருந்தபடியால் நாங்கள் ஒரு அரங்கம் இங்கே மெல்பர்னில் இருந்து சிறந்த பேச்சாளர்கள் 6 பேர் நேரலையிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து திருக்குறள் போட்டிகளை வெற்றி பெற்ற கனிஷ்ட மாணவர்களும் மத்திய தர மாணவர்களும் வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய பங்களிப்பை எடுத்துக்காட்ட இருக்கின்றார்கள். சிறு பிள்ளைகளும் செய்வார்கள். அரை மணித்தியாலம் இளையோர் அரங்கமும் இந்த இயல் அரங்கம் என்பது 1 மணித்தியாலமும் அதைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகளை நாங்கள் அதை பதிவு செய்தான் செய்கின்றோம். மெல்போர்னின் புகழ்பூத்த இசை நடன பள்ளிகளுடைய மாணவிகளுடைய நிகழ்வுகள் அங்கே காட்டப்படவிருக்கின்றன. நம் மெல்போர்ன் இருக்கிற சான்றோன் சத்யநாதனுடைய பற்றி ஒரு சிறப்பு கட்டுரை வருகின்றது. தெருக்குலை பற்றி பல கட்டுரைகள் இங்கே மெல்போர்னிலிருந்து ஆக்கங்கள் பல அதில் இடம்பெறுகின்றன. அது உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கின்றன.
மெல்போர்ன் நிகழ்ச்சிகளை தவிர பொதுவாக அங்கே நடைபெறுகின்ற அந்த விழாவிலே இடம்பெறுகின்ற முதன்மை விருந்தினர்கள் பேச்சாளர்களை பற்றி கூறுங்களேன்.
முக்கியமாக முதல் நாள் தொடக்கி வைப்பவர் முனைவர் கோ விஜயராகவன். இவர் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இயக்குநராக பணிபுரிகிறார். அதை தவிர நானும் ஒரு சிறப்புரையாற்றுகின்றேன் இரண்டாவது நாளிலே. இரண்டாவது நாளில் வித்யாசாகர் என்ற ஒரு படைப்பாளிக்காக விசேட அரங்கு 4 மணித்தியாகம் நடைபெறவிருக்கின்றன. மூன்றாவது நாளில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தொல்லியல் அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய தலைமையிலே இந்த தஞ்சாவூர் அரண்மனை திடல் என்கின்ற அந்த ஒரு கலையரங்கத்திலே 2 மணியிலிருந்து 8 மணி வரை சிறப்பாக கலை நிகழ்ச்சிகளும் கிட்டத்தட்ட 10 மண்டபங்களிலே ஒரே நேரத்திலே பலர் பேசுவார்கள்.
இந்த மாநாட்டினை இணையத்தின் வழியாக உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் நேரடியாக கண்டுகளிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடையார் கோயில் குணா பேசும்போது ஒரு திருவள்ளுவரின் சிலை ஒன்றினை மெல்போர்ன் தமிழ்ச்சங்கத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவதாக கூறியிருக்கின்றார். அந்த சிலையை நீங்கள் மெல்போர்னிலே எங்கே நிறுவுவதாக உத்தேசித்திருக்கின்றீர்கள்?
இது எங்கே வைப்பது என்று குறித்து இந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நாங்கள் முயற்சி செய்த சில 1-2 இடங்களிலே அது வெற்றி அமையவில்லை. ஆகவே இன்னும் நாங்கள் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
மிகவும் நன்றி நடேசன் சுந்தரேசன் அவர்களே.
மிக்க நன்றி பிரபா. வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.